திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க. திருத்தேர் பற்றிய ஒரு சிறிய சிந்தனை. சிவனேய செல்வர்களே, ஆன்மீக அன்பர்களே, சிவனடியார்களே, கோவை மாநகரில் ஆரஸ்புரத்திலே அண்டவாணர் அருள்துறை என்ற மிகவும் பிரசித்தி பெற்ற, மிக அற்புதமாக நீண்ட நெடுங்காலமாக அமைந்துள்ள, மிகவும் பழமையாக விளங்கும் திருக்கோயில். இப்பகுதி வாழ் மக்கள் எல்லோரும் மற்றும் அந்த பகுதியின் வழியாக அன்றாடம் பணிக்கு சென்று வரும் அத்துணை பேரும் கோவிலுக்குள் வந்து இறைவனை வணங்கிவிட்டு பிறகு தங்கள் பணிகளை தொடர்வது வழக்கம். எல்லோரும் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் உள்ளே வந்து இறைவனின் திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிவபுண்ணியம் பெற்று வருவது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இந்த அண்டவாணர் அருள்துறை திருக்கோயில் காலை முதல் இரவு வரை திறந்த நிலையில் இருப்பதால் எப்பொழுதும் மக்கள் வந்த வண்ணமாகவே இருப்பார்கள். வருகின்ற அடியார் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் அன்னதானம் இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்கும். திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யும் அடியார் பெருமக்களிடம் எந்தவிதமான பணப்பயனும் பெறுவது இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. மிகப்பெரிய சிவாலயங்களிலெல்லாம் வழக்கமாக நடைபெறும் அத்துணை திருவிழாக்களும் தொய்வு இல்லாமல் எல்லா வழிபாடுகளும் சீரும் சிறப்புமாக குறித்த காலத்திலே இனிதே நடைபெற்று வருகின்றது. இப்படி எல்லா விழாக்களும் முறையாக நடந்த போதிலும் தேர் இல்லாததால் ஒரு பெரிய கட்டுத்தேர் அமைத்து இந்த ஆண்டு வரை தேர் வீதி உலா நடைபெற்றது. இந்த நிலையில் இறைவனின் திருவுளப்பாங்கின் வண்ணம் இப்பகுதி வாழும் மக்களின் வாழ்வு செம்மைபட அவர்களின் சந்ததிகள் வளமோடும் நலமோடும் வாழ இப்பகுதி வாழும் மக்களின் இல்லங்கள்தோறும் இறைவன் உமையோடு எழுந்து அருளி அருள் வழங்க செய்ய ஒரு மரத்தால் ஆனதும் எழில் மிகுந்த தோற்றமுடனும் விளங்கக்கூடிய அழகிய திருத்தேர் ஒன்று செய்து வீதி வளம் வரவேண்டும் என்று இறைவன் உணர்த்த விரைவில் ஒரு அழகிய தேர் உருவாக உள்ளது. தனிமரம் தோப்பாகுமா? இல்லையல்லவா, கண்டிப்பாக தோப்பாகாது. அதுபோல் ஒரு கை தட்டினால் ஓசை எழுமா? கண்டிப்பாக ஓசை வராதுதானே. அதுபோல ஒரு தனி மனிதரால் எப்படி இவ்வளவு பெரிய தேரை செலவு செய்து உருவாக்க இயலும்? இயலாதல்லவா. எனவேதான் இறைவன் உள்நின்று உணர்த்த இதுவரை யாரிடமும் எந்த விதமான உதவிகளையும் கேட்டு பழக்கமே இல்லாதவர் இன்று உங்கள் எல்லோரிடமும் உதவி கேட்டு பெற முயல்கின்றார். உங்களின் மேல் அவ்வளவு திடமான நம்பிக்கை, நம்பினார் கெடுவது இல்லையல்லவா. எனவே நிதி மிகுந்தோர் பொற்குவை தந்து இந்த தேர் செய்யும் கைங்கரியத்தில் பங்கு பெற்று உங்கள் அனைவரின் உதவியுடனும் இந்த பிரம்மாண்டமான தேர் செய்யும் பணி துவங்கி நல்ல முறையில் நிறைவு பெற உதவி உங்களின் சந்ததியினரின் பெயர் நிலைத்து விளங்க அன்புடன் வேண்டுகின்றோம். ஒரு கோயிலுக்கு தேர் ஏன் அவசியம்? தேர் எப்படி உருவானது? தேர் திருவிழாவில் நாம் பங்கு பெறுவதால் என்ன பலன் என்பது போன்ற ஒரு சிறிய சிந்தனையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். தேர் என்பது நடமாடும் கோயில். முதியவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை பணக்காரர்கள் முதலானோர் ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து கண்குளிர காண இயலாதவர்களுக்கு எல்லாம் அவர்களின் இல்லங்கள்தோறும் எழுந்தருளி பக்தர்களின் பிரார்த்தனையினை நிறைவேற்றுகிறார் வீதி உலா வருகின்ற ஈசன். தேர்திருவிழாவின் போது தெய்வ சாநித்தியம் ஊர் முழுவதும் பரவி வெளிப்படுகிறது. ஊரில் உள்ள தீய சக்திகள் எல்லாம் பறந்தோடி விடுகும். ஊரும் ஊர் மக்களும் இன்பமாயிருப்பார்கள். தேர் வடத்தை பிடிக்கும் ஆயிரக்கணக்கானோர் தங்களுக்குள் எந்த விதமான பேதங்களும் பார்க்க மாட்டார்கள். இங்கே ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் தேரின் வடம் பிடிக்கப்படும். இறைவன் என்பவன் அரசன். அந்த தெய்வத்தின் வாகனம் தேர். அந்த தேரினை இழுக்கும் சக்தியை நமக்கு இறைவன் நல்க வேண்டும் என்ற ஒருமித்த மனத்துடன் விண்ணப்பம் செய்யும்போது இறைவன் நமக்கு சூட்சமமாக அந்த சக்தியை வழங்குகின்றான் என்பது ஐதீகம். தேர் வடம் பிடிப்பதால் நமக்கு கடவுளின் அருள் பலம் கண்டிப்பாக கிடைக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் எளிதில் வெற்றி பெறும். நோய்கள், பீடைகள், பாவ வினைகள், வழக்கு தொடர்பான சிக்கல்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும். அதோடு மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதியாக சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்வார்கள். அத்துணையும் நமக்கு கிடைக்கும். அனைத்து உயிர்களும் உய்ய வேண்டும். எனவேதான் ரதோற்சவம் என்கிற தேர் திருவிழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுக்கிரகம் என்ற ஐந்து அம்சங்களும் தேரின் கண் உள்ளது. ரதோற்சவம் என்கிற வைபவத்தினை எவர் ஒருவர் தரிசனம் செய்கின்றாரோ, தேர் செய்யும் கைங்கரியத்தில் எவர் ஒருவர் பங்கெடுத்து கொள்கின்றாரோ, அவர்களின் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கிவிடும். திருத்தேரில் முதல் அடுக்கு நடாசனம், விஸ்தாரமட்டம், தேவாசனம், சிம்மாசனம் என்ற ஐந்து அம்சங்கள் கொண்ட எண்கோண வடிவில் வடிவமைத்து இருப்பார்கள். என் திசை காவலர்களும் இதில் குடிகொண்டு விளங்குகின்றார்கள். தேரில் அந்தந்த கலாச்சார சின்னங்களை கொண்ட திருமேனிகள் செதுக்கப்பட்டு இருக்கும். திரிபுரத்தை எரி செய்வதற்காக சிவனார் ஒரு தேரில்தான் சென்று எரித்தார் என்பது வரலாறு காட்டும் உண்மை. முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம், அச்சது பொடி செய்த அதிதீரா என்பார் அருணகிரிநாதர். திருவாரூர் தேரழகு என்பார்கள். திருவாரூர் தேருக்கு ஆழித்தேர் என்பது பெயர். ஆழி என்றால் கடல் என்பது. எனவே கடல் போன்ற பிரம்மாண்டமான அமைப்பை உடைய தேர் என்பது பொருள். ஆழித்தேரின் பிரம்மாண்டம் நம்மை நிச்சயமாக வியக்க வைக்கும். பிறந்தால் முக்தி என்று போற்றப்படும் திருவாரூர் திருத்தலம் ஆழித்தேர் கொண்டுள்ள அற்புதமான திருத்தலம். திருவாரூர் வந்து மெய் உருகி போன அப்பர் அவர்களுக்கு ஆழித்தேரில் இருந்தபடி காட்சி நல்கினார் இறைவன். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரில் என்று பாடி பரவசப்பட்டு அருளியதிலிருந்து அறியலாம். போழொத்த வெண்மதியம் சூடி பொழிந்திலங்கு, வேழத்துளி போர்த்தான் வெல்வலையால் தான் வெறுவ, ஊழித்தீயன்னானை ஓங்கொளிமா பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்பார். சூரிய சந்திர கலைகளானவை என்பதை காட்டவே குதிரைகள் பூட்டி இழுத்து செல்வது போன்ற ஒரு மாயத் தோற்றத்துடன் இருக்கும் தேர். தசவாயுக்களாக இங்கே சக்கரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஈடு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவனே, அவனே கர்த்தா என்று உணர்த்தப்படுகிறது. தேரில் சென்று திரிபுரங்களை சிவன் எரித்தது ஆன்மக்கோடிகளை காப்பாற்றி காத்தல் தொழிலுக்கு அறிகுறியாக காட்டப்படுகின்றது. ஊர்கூடி தேர் இழுப்போம் என்பதில் மக்கள் ஒற்றுமைக்கான பின்புலத்தை நாம் அறிந்து மகிழலாம். பொதுவாக விழாக்காலங்களில் இறைவனின் திருமேனிகள் மரத்தால் செய்யப்பட்ட வாகனங்களில் வைத்தே வீதி உலா வருவது வழக்கம். ஏனெனில் மரத்தின் இலைகள் கிளைகள் போன்ற இறைவன் தத்துவங்களாகவும் பல்கோடி ஜீவராசிகளாகவும் இறைவன் விளங்குகின்றார் என்பதை காட்டவே மரத்தால் செய்யப்பட்ட வாகனம், மரத்தால் செய்யப்பட்ட திருத்தேர் போன்றவை தேர் திருவிழா காலங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. தேர் திருவிழா என்பது கர்த்தா ஒருவனே என்பதை உணர்த்தி அண்ட தத்துவ சொரூபமாகவும் பிண்ட தத்துவ சொரூபமாகவும் விளங்குவது இந்த தேர் என்பது நமக்கு உணர்த்துகின்ற உண்மை. தேர் ஒரு ஊரில் பவனி வருகிறது என்றால் அந்த ஊரும் ஊரைச் சேர்ந்த மக்களும் சுபிட்சமாக இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. வழிபாட்டிற்கு வருகின்றார்களோ இல்லையோ, கோயிலுக்கு வருகின்றார்களோ இல்லையோ, ஆனால் அப்பகுதியிலே தேர் திருவிழா என்று சுட்டு வட்டாரத்து மக்களெல்லாம் தெரிந்தால் தேர் பார்க்க கண்டிப்பாக வந்து விடுவார்கள். வேக வேகமாக செல்லும் மக்களையோ அல்லது அடியார்களையோ நாம் இடைமறித்து, எங்கே இவ்வளவு வேகமாக செல்கின்றீர்கள், கூட்டங்கூட்டமாக செல்கின்றீர்கள் என்று கேட்டால், தேர் பார்க்க செல்கின்றோம், தேர் பார்க்க செல்கின்றோம் என்பார்களே தவிர, சாமி பார்க்க செல்கின்றோம் என்றோ அல்லது கோயிலுக்கு போகின்றோம் என்றோ சொல்ல மாட்டார்கள். இதை இன்று கூட நாம் கண்டு மகிழலாம். இறைவன் தேருக்கு எழுந்தருளிவிட்டால் பழமையான திருக்கோயில்களின் நடைகள் உடனே சாத்தப்பட்டுவிடும். ஏனெனில் இறைவனே தேருக்கு சென்றபின் இங்கு யார் இருப்பார்கள், எனவே நடை சாத்தப்படுகிறது என்பார்கள். புதிதாக தேர் செய்து யாகங்களெல்லாம் செய்து ஆன்றோர் சான்றோர்கள் வேத விற்பன்னர்கள் திருமுறைவாணர்கள் எல்லாம் ஒன்று கூடி பாராயணம் செய்து பின் வெள்ளோட்டம் வைப்பார்கள். தேரின் நான்கு சக்கரங்களும் இந்த உலகம் நான்கு திசைகளுடன் கூடிய அமைப்பை உடையது என்பதை காட்டுகிறது. இந்த நான்கு திசைகளையும் இறைவன் கட்டி காக்கின்றான் என்பதை உணர்த்துவதாக அமைந்ததுதான் இந்த தேர். தேர் எண்கோண வடிவில்தான் இருக்கும். அது எண் திசை காவலர்களாலும் அருள் வழங்கப்படுகிறது என்பதை குறிக்கின்றது. அட்டத்திக்கு பாலகர்களுக்கான இடம் மற்றும் நான்கு திசை காவலர்களுக்கான இடம் அமைந்து இருக்கும் திருத்தேரில். பொதுவாக 10 குதிரைகள் வெவ்வேறு வண்ணங்களுடன் பூட்டப்பட்டு தேரை இழுத்து செல்வது போன்ற மாயத் தோற்றத்துடன் அமைத்து இருப்பார்கள். நம் உடலில் உள்ள தசவாயுக்கள், நம் இதயத்தில் உறைந்து கொண்டு இருக்கின்ற சிவபெருமானை இந்த உடலான ரதத்தின் மூலம் உலகெங்கும் இட்டு செல்கின்றான் என்பதை காட்டவே இந்த 10 வண்ண குதிரைகள் 2 வடம் என்கின்ற கயிறு கட்டி தேரை இழுப்பார்கள். ஒரு பக்க கயிறு அறம், மறுபக்க கயிறு பாவம். அதாவது அறச்செயலும் பாவச்செயலும் பிறவிக்கு காரணம் என்பதை காட்டவே இந்த 2 வடக்கயிர்கள். அதாவது அறம் பாவம் என்னும் இரண்டையும் சுமந்த ஆன்மாக்கள் தனது இதயத்தில் என்றும் நீங்காமல் உரைகின்ற சிவபெருமானை தினம் தினம் சுமந்து பயணிக்கின்றன என்பதே இந்த திருத்தேரின் சிறப்பு அம்சமாகும். தேரின் கண்ணுள்ள ஒவ்வொரு திருமேனியும் புராணக்கதையின் அடிப்படையில்தான் இருக்கும். ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களான கோட்டைகள்தான் திரிபுர கோட்டைகள் என்பார்கள். என்னார் புறமூன்றும் எரியுண்ண நகை செய்தார் என்பது வரலாறு. 3 வகையான நகைப்பை செய்தார் இறைவன். தேவர்களின் செருக்கு அடங்க புன்னகை செய்து அடக்கினார். சிவபூஜை தவறாத திரிபுரத் தலைவர்கள் மூவரும் உய்ய தன்னகை செய்து அருளினார். சிவபூஜை தவறிய முப்புற மக்கள் மடியுமாறு தனக்கே உரிய வெண்ணகை செய்தார் என்பார்கள். அதாவது புன்னகை, தன்னகை, வெண்ணகை ஆகிய 3 வகையான நகைப்பை செய்தார் இறைவன். எனவே சிவனேய செல்வர்களே, திருத்தேர் திருவிழா எங்கு நடந்தாலும் என்ன பெயரில் அந்த திருமேனிகள் இருந்தாலும் சென்று வழிபாடு செய்து உய்யுங்கள். உங்கள் வாழ்வும் உங்கள் சந்ததிகளும் வளம் பெறுவார்கள். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்பது பஞ்சபூதங்களாகும். இதை உணர்த்தவே ஐந்து விதமான தேர்பவனி நடைபெறுகிறது. இதில் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்ற மூன்று அம்சங்களை கொண்ட சூலத்தேவர் முதலிலும், அதைத் தொடர்ந்து பிரணவ சொரூபமாக விளங்குகின்ற விநாயகரும், அதைத் தொடர்ந்து ஞானக்காரன் முருகப்பெருமானும், அதனைத் தொடர்ந்து இறைவனின் அருள் சக்தியாக விளங்கும் சக்தியும், அதனைத் தொடர்ந்து இறைவனின் சிவ திருமேனியும் வீதி வளம் வரும். எனவே மெய்யன்பர்களே, கோவை வாழ்கின்ற சான்றோர் பெருமக்களே, சிவனடியார்களே, கோவை ஆரஸ்புரத்தில் உள்ள அண்டவாணர் அருத்துறையின் அருள்வாளித்து வரும் ஈசன் திருத்தேரில் எழுந்தருளி உங்கள் இல்லங்களுக்கு எல்லாம் வந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களின் சுற்றத்தார்களும் உங்களின் வாரிசுகளும் அவர்களின் சந்ததியினரும் பல வளங்களையும் பெற்று நலமோடும் வளமோடும் சூரிய சந்திரர்கள் இருக்கும் காலம் வரை உங்களின் பெயரானது நிலைபெற உங்களால் இயன்ற பொருள் உதவியினை இந்த திருத்தேர் செய்யும் கைங்கரியத்தில் கொடுத்து, இந்த திருத்தேர் செய்வதற்கு, இந்த பிரம்மாண்டமான தேர் உருவாவதற்கு நம்முடைய பொருளும் ஒரு நல்ல காரியத்திற்காக பயன்பட்டது என்ற நினைவோடு நாம் கொடுத்த பண உதவியால்தான் இந்த அளவிற்கு பிரம்மாண்ட தேரினை உருவாக்கி உள்ளார்கள் என்ற பெருமிதத்துடனும் பார்ப்பீர்கள் நீங்களே. அப்படி அந்த தேர் வீதி உலா வரும் நன்னாளில் மூன்று உலகங்களிலிருந்தும் தேவர்களும் முனிவர்களும் அடியார்களும் வந்து நமச்சிவாய என்ற விண்ணதிர கேட்கும் முழக்கத்துடன் மற்றும் சிவ வாத்தியங்கள் முழங்க ஆரஸ்புர பகுதிகளில் வளம் வந்தால் உங்கள் பகுதி மேலும் மேலும் வளம் பெருகும், செல்வம் பெருகும். இவையெல்லாம் செவ்வனே நிறைவேற நீங்கள் பொருளுதவி செய்து பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு காலம் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், நீங்காத செல்வம் நிலையாக உங்கள் இல்லங்களில் இடம்பெறவும், நீங்கள் வேண்டியதை வேண்டிய வண்ணமே அருளும் அண்டவாணர் அருள்துறை இறைவன் நீங்கள் வேண்டியதை அறிந்து முழுமையாக தடையின்றி வழங்கி அருள்பாலிக்கும் இறைவனுக்கு செய்யும் திருத்தேர் கைங்கரியத்தில் பங்கு கொண்டு உங்களால் இயன்ற பொருள் உதவியை அள்ளித்தர வேணுமாய் அண்டவாணர் அருத்துறையில் அருள்பாலிக்கும் இறைவன் பெயரால் பணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம்.